الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوة فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وقال ايضا يد الله مع الجماعه او كما قال صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை எதை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வின் கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுத்த விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு அடியனை உங்களை நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். நல்லே புனிதமான ஒரு மாதத்திலே புனிதமான ஒரு நாளிலே ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். உலகத்திலே முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், பாதகமான நிலைமைகள். கண்ணியமானவர்களே, பொதுவாக உலகத்திலே அல்லாஹ்வுடைய சோதனைகள் எப்படி வந்தாலும் முஸ்லிம்களுக்கு வருகின்ற சோதனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முஸ்லிம்களுக்குரிய அதனுடைய முடிவு நிம்மதியாக சந்தோஷமாக சுபீட்சமாக அடைவதுதான் முன்னைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் உள்ள வரலாறுகள். இன்று பொதுவாக முஸ்லிம்களுடைய நிலைமை ஹஜ்ஜுடைய இபாதத் வெறுமனே இபாதத் மாத்திரமல்ல, அந்த ஹஜ் வந்து முஸ்லிம்களுக்கு புகட்டுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடம், இஸ்லாத்துடைய சமூகத்துடைய ஐக்கியம் ஒற்றுமை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள், எதிரான நிலைமைகள், சவால்கள், அந்நியர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த நிலைமைகளுக்கு பிரதானமான ஒரு காரணம் ஒன்று நம்முடைய இபாதத்துகள், தொழுகை. மஸ்ஜிதை உடைக்க வருகிறார்கள் என்று மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பாக ஓடி வருவோம். மஸ்ஜிதை உடைக்க போகிறார்கள், உடைக்க பார்க்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆயிரம் பேர் ஓடி வருவோம். அது இஷாவுக்கு பின்னர் நடக்கின்ற சம்பவமாக இருந்தால் அந்த இஷா தொழுகையிலே 10 பேர் தான் தொழுதிருப்போம், அடுத்த சுபையிலே 8 பேர் தான் தொழுவோம் என்றால் நாம் இஸ்லாத்துடைய புண்ணிய ஸ்தலத்தை பாதுகாப்பது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் என்பதை விட இஸ்லாத்துடைய கண்ணியமான அந்த மஸ்ஜிதை தொழுகை மூலம் இபாதத்தின் மூலம் கண்ணியப்படுத்தாததுதான் நமது மஸ்ஜிதுகளுக்குள்ளே கை வைப்பதற்கு காரணம். அது ஒரு விடயம். இபாதத்திலே, அஹ்லாக்கிலே, அமல்களிலே, கொடுக்கல் வாங்கலிலே நாம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அதற்கு ஒரு காரணம். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். இன்னும் ஒன்று கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் மிக கட்டாயமாக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றுதான் நமக்கு மத்தியில் ஒற்றுமை. ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் ஒற்றுமையை படுத்தி தருகிறது. இன்று அங்கே அரஃபா, அரபாவுடைய தினமாக இருக்கிறது. அந்த அரபாவுடைய தினத்தில் எத்தனையோ முஸ்லீம் நாட்டுடைய மன்னர்கள் வந்திருப்பார்கள், அவர்களும் அந்த மைதானத்தில் தான். எத்தனையோ மந்திரிமார்கள் வந்திருப்பார்கள், அவர்களும் அந்த மைதானத்தில் தான். எத்தனையோ பணக்காரர்கள் வந்திருப்பார்கள், அவர்களும் அந்த மைதானத்தில் தான். அந்த மைதானத்திலே அரபியர்களும் இருப்பார்கள், அஜமியர்களும் இருப்பார்கள், வெள்ளையர்களும் இருப்பார்கள், கருப்பர்களும் இருப்பார்கள். மேல்சாதி குடும்பம், கீழ்சாதி குடும்பம் என்று நாம் தரம் பிரித்திருக்கிறோமே, அப்படிப்பட்ட எல்லோரும் ஒரே மைதானத்தில் இருந்து குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் தான் எல்லோரும் இருக்க வேண்டும். உஷ்ணமாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது, நாங்கள் சூடு கழிந்த பின்னர் இரவு தங்க போகிறோம் என்று அவர்கள் தங்கினார் அவருடைய ஹஜ் கூடாது. அந்த நேரம் தான், அந்த இடம் தான் எல்லோரும் ஒரே இடத்தில் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, ஒரு உலக மட்டத்திலே அங்கு ஒற்றுமை வெளியாகின்ற இன்றைய தினம் ஹஜ்ஜுடைய இந்த இபாதத் நமது சிறிய குடும்பத்துக்குள், கணவன் மனைவிக்கிடையில் கூட சரியான ஒற்றுமை, இணக்கப்பாடு, விட்டுக் கொடுப்பு இல்லாத ஒரு கட்டத்தில் நமது இனத்தை பாதுகாப்பது கஷ்டம். பிறப்பாளி போவதல்ல, ஆர்ப்பாட்டம் செய்வதல்ல, போஸ்டர் ஒட்டுவதல்ல நமது கடமை. பேஸ்புக்குகளில் மெசேஜ் ஷேர் பண்ணுவதல்ல, வீடியோக்களையும் ஆடியோக்களையும் ஷேர் பண்ணுவதல்ல. அவன் அப்படி பேசுகிறான், அங்கிருந்து இவன் வந்தான், இவன் இப்படி பேசினான். அவர்களை விட பெரிய துவேஷக்காரர்கள் நமக்குள் இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்குள் முஸ்லீம்களில் மிகப்பெரிய துவேஷக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் திருந்தினால் வெளிநாடல்ல, முழு உலகத்திலிருந்து எவன் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. அதுதான் உள்ளம் திருந்த வேண்டும். உள்ளத்தில் மற்றவரை பற்றிய இரக்கம், மற்றவரை பற்றிய கரிசனை, அன்பு. அவருக்கு ஒரு எறும்பு கடித்தாலும் அது எனக்கு கடிப்பது போன்று, அவருடைய குடும்பத்தில் ஒரு மையத்தா அது என்னுடைய வீட்டில் ஒரு மையத்து போன்று, அவருடைய பிள்ளைக்கு நோயா சுகமில்லையா சுகயினமா அது என்னுடைய பிள்ளைக்கும் நோய் போன்று, அவருடைய சகோதரர் ஆஸ்பத்திரியிலா ஹாஸ்பிட்டலா என்னுடைய சகோதரரும் ஹாஸ்பிட்டல் இருப்பதை போன்று மற்றவர்களோடு ஒற்றுமையாக செயல்படாத வரைக்கும் நாம் எந்த துறையில் முன்னேறினாலும் நமக்கு வெற்றி கிடையாது. அது சரித்திர உண்மை. கண்ணியமான ஒற்றுமைக்கு குர்ஆன் அல்லாஹ் மிக சாதாரண படைப்பினுடைய உதாரணங்களை சொல்கிறார். இனத்தை பற்றிய கவலை, தன்னுடைய இனத்தை பற்றிய ஒரு பற்று. முஸ்லிம் சமூகமா, நான் ஒரு சமூகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம், உதஹையாவுக்கும் தயாராகிறோம், குர்பானிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தது. ஹஜ்ஜுடைய முழு இபாதத்தும் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஓரிடத்தில் சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் புகழ்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா, வர்ணிக்கின்ற வார்த்தை, இன்ன இப்ராஹிம கான உம்மதன். இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார். உம்மத்துக்கு பல கருத்துக்கள். ஒன்று, இப்ராஹிம் தனி நபர் அல்ல, முழு சமூகத்துக்கும் அவர் ஈடானவர். முழு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி போன்றவர், சமூகப்பற்றுள்ளவர். முழு சமுதாயத்தையும் ஒருவர் சமுதாயத்துடைய முழு வல்லமையும் உள்ளவர் என்ற பல கருத்துக்கள். இன்று நாம் தனி நபர்களாக பிரிந்து விட்டோம். கணவன் மனைவிக்குள் வெறுப்பு, ஒற்றுமை கிடையாது. மனைவிக்கு கஷ்டம் வந்தால் கூட சந்தோஷப்படுகின்ற கணவர்மார்கள், கணவனுக்கு கஷ்டம் வந்தால் சிரிக்கின்ற மனைவி, அந்த அளவு சீரியும் பாம்பு போன்று வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு எப்படி இனத்தை பாதுகாப்பது? ஒரு எறும்பை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு எறும்பு. அந்த எறும்புடைய சில வார்த்தைகள் அந்த சூராவில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை வைத்து அந்த சூராவுக்கே பேர் சூரத்து நமல். எறும்பை பற்றி பேசும் அத்தியாயம். எறும்பென்றால் காலால் மிதித்தால் அப்படியே கசங்கி போய்விடும், அதில் அட்ரஸ் இருக்காது. இப்படி கசக்கி விட்டால் எறும்பா தூசியா என்று விளங்காது. அந்த எறும்பு என்ன எறும்பு தெரியுமா? எறும்பு இனங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன பாதைகளில், மலையடி வாரங்களில். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை பட்டளம் பட்டாளம் வருகிறது. அப்பொழுது இந்த எறும்பு மாத்திரம் கண்டது, ஓர் எறும்பு கண்டது. சந்தியில் நிற்கிறோம், ஒரு அன்னியவன், ஒரு எதிரி, ஒரு விரோதி. ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு காட்ட வருகிறார், யாருக்கும் அடிக்க வருகிறார், ஒருவர் காண்கிறார், என்ன செய்வார்? வீட்டுக்குள் போய் கதையை மூடிக்கொள்வார், பக்கத்து வீட்டுக்கு சொல்ல மாட்டார் வருகிறார். அவர் செத்தாலும் பரவாயில்லை, நான் தப்பினால் போதும். இதுதான் நமக்கு கேவலத்துக்கு காரணம். அவனுடைய துப்பாக்கியில் இருந்து கத்தியிலிருந்து நான் தப்பினால் போதும், என்னுடைய பிள்ளை தப்பினால் போதும், என்னுடைய மனைவி தப்பினால் போதும், எல்லோரும் வெளியில் இருக்கிறார்கள், பாதையில் இருக்கிறார்கள், ஆபத்து சொல்ல மாட்டோம். ஏன், எறும்பை விட கேவலமானவர்களா நாம்? அந்த எறும்பு கண்டது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைப்பட்டாலும் வருகிறது, அந்த எறும்பு உடனே குரல் கொடுத்தது, ஏ ஐயுவன்னம், ஏ எறும்பினமே, எறும்பினமே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய கூடுகளுக்குள் பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் எறும்புகள் கோடிக்கணக்கென்று சொல்லலாம், என்ன முடியுமோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உடனே அந்த எறும்புடைய அந்த ஓசையை அல்லாஹ் முழு எறும்புகளுக்கும் கேட்க வைத்தான். ஒற்றுமை, எறும்பிடம் இருந்த ஒற்றுமை மனிதனிடம் இல்லாத காலம். அந்த எறும்புகள் எல்லாம் அப்படியே பொந்துகளுக்குள் புகுந்து கொள்கின்றன. அந்த எறும்பு சொல்லுகிறது, அந்த ஒரே ஒரு எறும்பு, லாயாசி மன்னக்கும் சுலைமான் ஓ ஜுனூது, சுலைமானும் அவருடைய படைப்பட்டாலும் உங்களை நசுக்கி உடைத்து தகர்த்து விடுவார்கள், அப்படி நடக்காமல் இருக்க வேண்டுமா, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இனத்துக்காக குரல் கொடுத்தது. அந்த எறும்புக்கு முடியும், தான் மாத்திரம் ஓடி ஒழிய, அந்த எறும்புக்கு முடியும், அந்த எறும்புக்கு முடியும், நான் தப்பினால் போதும். அந்த எறும்பு, நான் மாத்திரம் தப்ப கூடாது, என்னுடைய இனம் தப்ப வேண்டும், என்னுடைய சமுதாயம் அப்படியே பிழைக்க வேண்டும். அந்த எறும்புகள் அப்படி ஓடி அந்த பொந்துகளுக்கு நுழைகின்றன. அந்த எறும்புடைய ஒரு சில வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் இன்று வரைக்கும் நாம் ஓதினால் நம்ம என்று சொன்னால் மூன்றெழுத்து 30 நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். எறும்பு, அந்த எறும்புடைய பெயரை சொல்லி 30 நன்மைகள் நமக்கு. எந்த எறும்பு? இனத்துக்காக, இன ஒற்றுமைக்காக குரல் கொடுத்த எறும்பு. கண்ணியமானவர்களே, எறும்பை விட கேவலமானவர்கள் தான் ஒற்றுமை இழந்தவர்கள். ஹஜ்ஜி உம்ரா செய்பவர்கள் செய்கிறார்கள், வசதி உள்ளவர்கள் செய்கிறார்கள், சிலர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு ஹஜ் அல்ல, 100 ஹஜ்ஜுடைய நன்மை ஒற்றுமை குலைவதால் அப்படி அழிந்து போகும். ஒற்றுமைதான் முக்கியம், இணக்கப்பாடு. ஒரு மிருகம், ஒரு நாய்க்கு அநியாயமாக நாம் குரூப்பாக நிற்கின்ற பொழுது, ஒரு 5-3 நாய்கள் நிற்கின்ற பொழுதும் ஒரு நாய்க்கு கம்பால் அடித்தால் அந்த நாய் மாத்திரம் நம்மை விரட்டும், எல்லா நாய்களும் விரட்டும். பிடித்தால் ஒரு காலை ஒரு நாய், மறுகாலை மறுநாய், கையை ஒரு நாய் பிடிக்கும், விட்டால் எலும்பைத்தான் மிச்சமாக வைக்கும். அந்த அளவு நாய்களுக்கு மத்தியில் ஒற்றுமை. ஆனால் இன்று ஒரு சகோதரர் லட்சணம் பட்டு விழுந்திருக்கிறார், வெட்டுப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது நோயிலே பாதையிலே மயங்கி விழுந்திருக்கிறார், வீடியோ எடுப்பதற்கும் செங்கோவிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் பேஸ்புக்கிலும் போடுவதற்கு வீடியோ பண்ணுகிறான் ஆறறிவுள்ள மனிதன். ஷேர் பண்ணுவது ஒற்றுமை. அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவது, அவனுக்கு ஒரு அவசர உதவி கை மறந்து செய்வது, இல்லை பிடித்தால் போலீஸ் கேஸ் ஆகிவிடுவான். ஆனா நாய் காலுடைந்து நொண்டி நொண்டி போகின்ற நாயை பார்த்து பாவம் அப்பா நாய் என்று சொல்கின்ற துப்பாக்கியசாலிகள் தான். நாய்க்கு பரிதாப, மனிதனுக்கு சாகட்டும் பரவாயில்லை. அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் நிம்மதி சந்தோஷம் வர முடியாது. சொன்னார்கள் நபியவர்கள், ஷைத்தான் அவனை வணங்குவதை விட்டும் நிராசையாகி விட்டார். நீங்கள் அவனை கும்பிடுவீர்கள், வணங்குவீர்கள், இஸ்லாமிய சமூகம் சிலை வணங்கும் என்று ஷைத்தான் எதிர்பார்ப்பதில்லை. சிலை வணக்கமா சொல்லாவிட்டாலும் சிலை வணங்க மாட்டோம், கும்பிட மாட்டோம், சொல்ல மாட்டோம். பள்ளிச்சண்டையிலே ஒரு பெட்டி அடிப்பு ஏதாவது வைக்க தயாராகினால் அவர்கள் விட மாட்டோம். ஆனால் சூரா ஃபாத்திஹாவும் நமக்கு பாடவில்லை, பற்றிருக்கத்தான் வேண்டும், அதை செயல் ரூபமாக காட்ட வேண்டும், அது இஸ்லாமிய பற்று. நீங்கள் அவனை கும்பிடுவீர்கள் வணங்குவீர்கள் என்பதை விட்டு அவன் நிராசையாகிவிட்டான், அவனுக்கு சுவர், நீங்கள் சிலை வணங்க மாட்டீர்கள். ஆனால் உங்களை கெடுப்பதற்கு, உங்களை மயக்குவதற்கு, உங்களை திசை திருப்பதற்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷனை பாவிப்பான், அதுதான் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கெடுப்பான், உங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி இன்ஜெக்ஷன் அடிப்பான், அது போதும் உங்களை சீரழிப்பதற்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி ஒற்றுமை? சகோதர சகோதரர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் கீரியும் பாம்பும் போன்ற சிறிய சிறிய சில்லறை பிரச்சனைகள், குடும்பம் பிரிந்து ஹயாத்தும் இல்லை மௌத்தும் இல்லை, மையத்துக்கு போகாதவர்கள் சிறை பேர். ஆனால் இவர் யாரோ ஒரு மந்திரி செத்து விட்டான் அல்லது மௌத்தாகிவிட்டால் எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானாலும் எவ்வளவு செலவழித்து வேண்டுமானாலும் போவார். யாரோ ஒரு பணக்காரன் மௌத்தாம், அது 15 கிலோமீட்டர் கண்டால் எப்பொழுதோ ஒரு நாள் ஏதாவது வாசிப்பட்டிருக்கும், நன்றி கடன் இருக்கத்தான் வேண்டும். பணக்காரனுக்கும் மந்திரிக்கும் அமைச்சருக்கும் ஓடி செல்கின்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் 3 மாதமாக படுத்த படுக்கை, இன்னும் விசாரிக்க போகவில்லை. அதை விட முன்னேறி சொந்த நானா ஹாஸ்பிட்டலே இன்னும் போகவில்லை, சொந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலிலே இன்னும் போகவில்லை. கண்ணியமானவர்களை, எங்கே நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஒற்றுமை வந்தால் யாரும் நம்மை அசைக்க முடியாது. அடம்பன் கயிறும் திரண்டால் மெடுக்கன் சொல்வார்கள். அடம்பன் கயிறு என்றால் சிறிய சிறிய நூல் கம்பி போன்ற ஒரு வகையான மரம். அது நூல் கம்பி தேங்காய் கயிறை பாருங்கள், அதுக்கு எல்லோருக்கும் விளங்குகின்ற தும்பால் செய்யப்பட்ட கயிறு, அதை பிரித்தால் தும்பு, அதை ஒரு சின்ன பிள்ளை கூட அப்படியே இரண்டாக துண்டாக்கிவிடும். ஆனால் அதை கயிறாக பின்னிவிட்டால் அதை 1000 தடவை 1,00,000 தடவை கிணறிலே வாளியை கட்டி அள்ளினாலும் அது கிழியாது, அது பிய்யாது, அது உடையாது. இதான் ஒற்றுமை. கண்ணியமான ஹஜ் நம்மிடம் ஒற்றுமை எதிர்பார்க்கிறது. திருத்தம் எனது வீடு மாத்திரம் அல்ல, பக்கத்து வீடு, என்னுடைய ஊர். ஒரு மனிதர் மனிதர்களுக்குள் இருக்கும் பொழுது, நாட்டுக்குள் ஊருக்குள் இருக்கும் பொழுது யாரை தேடுவார்? உறவினரை தேடுவார். எங்கே மாமா, எங்கே தாத்தா, எங்கே நானா, எங்கே மச்சான், எங்கே மாமி மாமா தேடுவார். ஊரை விட்டு வெளியே போனால் கமே தட்டிய கவர் தின்னவர். ஏதாவது ஊராக்கள் யாரும் இருக்கிறார்கள் என்று ஊராரை தேடுவோம். மனிதன் ஊருக்குள்ளே உறவினர்களை தேடுவோம், ஊரை விட்டு வெளியே போனால் ஊராளை தேடுவோம், நாட்டை விட்டு வெளியே போனால் நாட்டானை தேடுவோம். ஸ்ரீலங்கன், எனி ஸ்ரீலங்கன், யாராவது இலங்கையில் இருக்கிறானா? இருக்கிறார். பேர் என்ன? அந்நிய மதம் பரவாயில்லை. ஸ்ரீலங்காக்காரனை பார்க்க ஆசை. ஏதாவது தேவை வெளிநாட்டிலே, ஸ்ரீலங்காக்காரன் யாராவது இருக்கிறார்? அங்கே மாமாவையும் தாத்தாவையும் பெரியப்பாவையும் தேடுவது கிடையாது. அங்கே ஒரு இலங்கையன் தேவை. காட்டுக்குள் போனால் மனிதன் தேவை. காட்டுக்குள்ளாகப்பட்டு விட்டோம். யாராவது மனிதர்கள், அவன் முஸ்லீமா இருக்கலாம், நாஸ்திகனா இருக்கலாம், அவன் காசிரா இருக்கலாம், அவன் அவன் பரம விரோதியா இருக்கலாம், காட்டுக்குள் போனால் மனிதன் தேவை. ஊரை விட்டும் போனால் சொந்தக்காரர்கள் ஊரான் தேவை, நாட்டை விட்டும் போனால் நாட்டான் தேவை, நாட்டவன். காட்டுக்குள் போனால் யாராவது மனிதன் தேவை. அது எந்த நாட்டு எவனாக இருக்கலாம், நான் ஸ்ரீலங்கா, அவன் ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கலாம், அவன் ஐரோப்பாக்காரனாக இருக்கலாம், காட்டுக்குள் ஒரு மனிதன் தேவை. இதன் மனிதன் எங்கிருந்தாலும் எனக்கு மனிதன் தேவை. இதான் இஸ்லாம். எனக்கு மனிதன் தேவை. நபியர்கள் எப்படி ஒற்றுமையை கடைபிடித்தார்கள்? ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போகின்ற பொழுது பின்னால் விரட்டி வருகிறார்கள். 100 ஒட்டகங்கள் பரிசு, 100 சிகப்பு ஒட்டகங்கள் பரிசு நபியுடைய தலைக்கும் நபியுடைய பொடிக்கும். பலர் போட்டி போட்டார்கள், இந்த பரிசை நான் அடைய வேண்டும். எதிரிகள் விரட்டுகின்ற பொழுதே அந்த ஹிஜ்ரத்துக்கு குறுக்கு பாதையிலே ஷோர்ட்கட் அதற்கு வழிகாட்டுவதற்கு எடுத்ததும் அங்கே சஹாபியை தேடவில்லை, முஸ்லிமை தேடவில்லை, ஒரு அந்நிய மனிதர், ஒரு மனிதர், ஒரு மனிதர் என்று பார்த்தார்கள். இதோ ஒற்றுமை, இதோ ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, இதை நாம் இன்று இழந்து விட்டோம். கசப்பாக இருந்தாலும் இது உண்மை. மக்களுக்கு அடிக்க வருகிறார்கள், உடைக்க வருகிறார்கள் என்று ஒன்று சேருவோம், கிட்டே வந்தவுடன் ஓடி விடுவோம். நமது நிலைமை எத்தனை பேர் ஓடினோம்? செலத்தில் அடிக்கிறார்களா? குனூத்து வேண்டுமா, துவா மஜ்லிஸ் வேண்டுமா? ஓதத்தான் வேண்டும், ஓதத்தான் வேண்டும், அது கட்டாயம். சொந்த மஹல்லாவில் ஒரு சகோதரருக்கு பிரச்சனையா? பரவாயில்லை, அவன் அவனுடைய வேலையை பார்க்கட்டும், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன். பக்கத்து லேனிலே ஒரு மையத்தான், எத்தனை மணிக்கு அடைக்குவார்கள்? அடைக்குகின்ற பொழுது போனால் போதும், அந்த மையத்து வீட்டுக்கு என்ன தேவை பார்ப்பதில்லை. மையத்து வீட்டில் நாம் சாப்பிடுவது குடிப்பது அல்ல, மையத்து வீட்டுக்கு நாம் சமைத்து கொடுப்பதுதான் இஸ்லாம். பழகிவிட்டோம். 3வது கட்டம், 10வது கட்டம், வருஷ கட்டம், 40வது கட்டம் சிந்து திரிகின்ற கூட்டமாக மாறிவிட்டோம். அதல்ல சுன்னத். மையத்து வீட்டுக்கு மற்றவர்கள் சமைத்து கொண்டு போய் கொடுப்பதுதான் சுன்னத். தலையங்க மதுவல் அந்த ஒற்றுமை கட்டுவிட்டது. லேனிலே கரத்தையில் வியாபாரம் பண்ணுகின்ற காதர் நானா மௌத்து, அப்படியா? ஆ எத்தனை மணிக்கு எடுப்பார்களா? ஆ பள்ளிக்கு எத்தனை மணிக்கு எடுப்பார்கள்? அசருக்கா போனால் போதும், மையத்தை பார்த்து விட்டு வந்து விடுவார். அவருடைய பாட்டில் இருப்பார், அவர் அதுக்கு வராதவர்கள் இருப்பார்கள். பஜாரில் பிஜியா மையத்துக்கு ஒன்றை விலங்குகள் ஒற்றுமையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு துறையிலும் நான் நினைக்கிறேன், மையத்துக்கு பார்த்து விட்டு வருவதற்கு நன்மை சொல்லப்படவில்லை. இதுவரைக்கும் குறுகி அறிவது கிடைக்கவில்லை. கிடைத்தவர்கள் காட்டலாம், வாபஸ் வாங்கி கொள்கிற கருத்து. மையத்தை போய் பார்த்து விட்டு வருபவருக்கு இன்னும் கூலி சொல்லப்படவில்லை. பட்டிருக்கிறதா இல்லையா குறுகி அறிவுக்கு இன்னும் படவில்லை. புத்திஜீவிகள் தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லலாம் கண்ணியமாக. அடுத்த வார்த்தையை நான் திருத்தி உச்சரிக்கிறேன், மையத்தை போய் பார்த்து விட்டு வருவதற்கு இன்ன கூலி என்று ஏதாவது ஹதீஸர் இருந்தால் காட்டுங்கள், நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன். குறுகிய அறிவோடு சொல்கிறேன், மையத்தின் கடமைகளில் இரண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சிறப்பு. யார் மையத்தை சொல்லுவாரோ சீரார், ஒரு சீரார் மையத்தை தொழுது விட்டு நல்லடக்கத்திலும் கபர் வரைக்கும் போய் வருவாரோ, இரண்டு சீரார். தொழுது விட்டு சொல்லுகைகள்தான் நன்மை. காலையில் மையத்தை வீட்டில் 15 நிமிடம் தலையை காட்டிவிட்டு பஜாரில் இருப்பதல்ல மையவாடிக்கு வருவதுதான் சுன்னத். அந்த அளவு சீரழிந்து விட்டோம் நாம். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மையத்து வீட்டில் கூட நமது ஒற்றுமை இன்று சீரழிகிறது. மைய எந்த அளவு தெரியுமா நமது சமூகம் பிரிந்து போயிருக்கிறது. கேவலமான சில நிகழ்வுகள், மையத்தை வைத்துக் கொண்டு சண்டை பிடிக்கிறார்கள். என்னுடைய வீட்டில் வைப்பதா உன்னுடைய வீட்டில் வைப்பதா? மனைவியுடைய புறத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளையுடைய மையத்தை என்னுடைய வீட்டில் வைக்க வேண்டும். சண்டை கணவனுடைய புறத்தில் சொல்கிறார்கள், உனக்கும் சம்பந்திகளுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை மையத்தை எங்கே வைப்பது? நடு ரோட்டில் வைப்பது? அந்த அளவு ஒற்றுமை கட்டுவிட்டது நம்முடைய. மையத்தை வைப்பதற்கு சண்டை நடந்த நிகழ்வு, கனவல்ல, கற்பனை கருத்தல, நடந்த நிகழ்வை சொல்கிறேன், ஊர் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். மையத்தை வைப்பதற்கு சண்டை, மையத் அடைக்கப்பட போகிறது 4 மணிக்கு, 2 மணிக்கு அந்த வீட்டில் இன்னும் ஒரு மையத்தில் பார்க்கிறது ஆக்சிடென்ட் மோதல். எங்கே போகிறோம்? இப்படி இருந்து கொண்டு எப்படி உதவி இறக்குவது? கண்ணியமானவர்களே, பிரிந்து கடந்த சமூகத்தை நபியர்கள் சேர்த்தார்கள். மஸ்ஜித் அதற்கு ஒரு முன்னுதாரணம், ஊர் மக்களை சேர்க்கின்ற இடம். அந்த ஹஜருல் அஸ்வதை வைக்கின்ற அந்த விவகாரம் நமக்கு மறக்க முடியாது. ஹஜ்ஜோடு இணைத்து பேச வேண்டும். ஹஜருல் அஸ்வதை நினைக்கிறேன், காபத்துல்லாவில் இருக்கின்ற அந்த கல், கருங்கல், அதை வைக்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அடிக்கல் நாட்டும் பிரச்சனை போன்று, நான் தான் நாட்ட வேண்டும், நான் தான் நாட்ட வேண்டும். உள்ளதே ஒரு கல், எல்லோரும் நாட்ட வேண்டும் என என்ன செய்வது? துண்டாக உடைத்து கொடுப்பதா? அப்படித்தான் சொன்னார்கள். 4-5 கோத்திரங்கள், உறுதியான தகவல்படி 4 கோத்திரங்கள், பெரும் கோத்திரங்கள், பெரிய தலைவர்கள், அவர்களுடைய ஒரு பழக்கம் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுவதாக இருந்தால் ஒரு பேசன் நிறைய இரத்தத்தை கொண்டு வந்து வைப்பார்கள். இரத்தம் அதை மாற்று ஆற்று ஏதாவது இருக்கலாம், மனித இரத்தமாக கூட இருக்கலாம். மனித இரத்தங்கள் சர்வசாதாரணமாக ஓட்டப்பட்ட காலம் அந்த காலம். ஒவ்வொருத்தரும் இரத்தக்கோப்பையை தூக்கி கொண்டு வந்து வைப்பார்கள். முன்னால் வைத்தவர்கள் கையை இரத்தத்துக்குள் நழைப்பார்கள். இந்த விடயத்தை எங்களுக்கு விட்டு தராவிட்டால் இந்த இரத்தம் உங்களுடைய கழுத்திலிருந்து ஓடும் சொன்னார்கள். உடைப்பேன், வெட்டுவேன் கழுத்தை தடைய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜரில் அஸ்வதை நாங்கள் தான் வைக்க வேண்டும். சிறப்பு, ஏற்கனவே 360 சிலைகளை உள்ளே வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபித்துவத்துக்கு முன்னால். ஆனால் கனிமாரி இதை விட மாட்டோம். மஸ்ஜித் நான் தான் கல்லாட்ட வேண்டும், நான் தான் ஓப்பனிங், நான் தான் சீஃப் கெஸ்ட். எல்லோரும் சீஃப் கெஸ்ட் என்றால் யாரையும் முற்படுத்துவது ஒற்றுமை இல்லை, தேவையில்லை. ஒரு மூத்தவர் சொன்னார், தேவையில்லை, அவருடைய மண்டை உடைக்கு தேவையில்லை, உங்களுடைய மண்டை உடைக்கு தேவையில்லை. நாம் ஒரு நடுத்தரமான முடிவு எடுப்போம். இப்பொழுது மெயின் என்ட்ரன்ஸால் யார் வருகிறாரோ, என்ன பிரதான வாயிலால் யார் வருகிறாரோ அவர் சொல்கின்றபடி நாம் கேட்போம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நபி அல்ல, அப்பொழுது நபியாகவில்லை, முஹம்மத் என்ற அந்த வாலிபர் வருகிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைப்பட்டது. நபித்துவத்துக்கு முன்னரே நபியர்கள் ஒற்றுமைக்கு வித்திட்டவர்கள். நபியாகிய பின்னர் வேற்றுமைப்படுத்துவார்களா? வந்தார், நல்ல மனிதர், பொருத்தமானவர் வருகிறார். முஹம்மத் சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர், எங்களுடைய சமூகத்தில் நல்ல செல்வாக்குள்ளவர். வாருங்கள், செல்வம் அல்ல செல்வாக்கு, நல்ல செல்வாக்கு உள்ளவர். மக்களுடைய பேச்சு அவர் சொன்னால் கேட்பார்கள். சரி, இப்படி பிரச்சனை இவர் என்னுடைய கழுத்தை வெட்டு வென்றார். அவர் நானும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அவரும் விட்டுக் கொடுக்கிறார்கள். ஒரு கல்லை தூக்கி வைப்பது என் புனர் நிர்மாணம் ரினோவேஷன் பண்ணுகிறார்கள். அந்த காபாவை சொன்ன நபி அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னர் பாருங்கள் ஒற்றுமை, இஸ்லாத்துக்கு முன்னரே உருவாகிவிட்டது ஒற்றுமை. அப்படியா ஒரு புடவையை கொண்டு வாருங்கள், ஒரு குளோத்தை விரியுங்கள், கல்லை வெய்யுங்கள். எத்தனை கபிலா தலைவர்கள் இருக்கிறீர்கள், எல்லோரும் எல்லா மூலைகளை சுற்றி வரப்படியுங்கள், உயர்த்துங்கள். வைக்க வேண்டிய இடம் வந்தவுடன் நபியவர்கள் தூக்கி வைத்தார்கள். ஒற்றுமை, எல்லோரும் சந்தோஷமாக ஒரு சொட்டு இரத்தம் வடியவில்லையே என்று திருப்தியாக எல்லோரும் சேர்ந்து கல் வைத்தோம். இது ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தால் ஒரு சகோதரருக்கு ஒரு முள்ள கூட குத்தவிட மாட்டோம் நாம். ஒற்றுமை இல்லை என்றிருந்தால் சகோதரன் இரண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தாலும் அவனுக்கு மருந்து கட்டுகின்ற வேலையை விட்டு வீட்டுக்குள் கதவை திறக்க மாட்டோம் வெளியே வர. அதுதான் என்று காரணம். சுவேசம், மற்றவருடைய தாக்குதல், அதெல்லாம் ஒருபுறம். நமது ஒற்றுமை சீர்கட்டு விட்டது, நாம் பிரிந்து விட்டோம். நாம் உள்ளத்தில் மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டோம். யாரும் கோவிக்க வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும், மனிதத்தன்மை இல்லாமல். சகோதரர் நம்முடைய நிலைமை இன்று பேசப்படுகின்ற தலையங்கம் அதிகம் உளமாக்கலும் தான். எல்லோரும் புத்திஜீவிகள், எல்லோரும் நானும் வரவேற்கிறேன் இந்த கருத்தை. ஆனால் என்ன கருத்து, அந்நியவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டுமா, கல்யாணமா, அவர்களுக்கு ஒரு சான் கொடுக்க வேண்டுமா, அவர்களையும் அழைக்க வேண்டுமா, பெருநாளா அவர்களுக்கும் ஏதாவது வட்டிலப்பம் ஏதாவது கோழி கொடுக்க வேண்டுமா, அவருடைய இனத்துக்கு கொடுக்க வேண்டும் தான். மாற்றுக் கருத்துக்கிறேன், பக்கத்து வீட்டுக்கு ஒரு துண்டு இறைச்சி கொடுக்காத நாம் 5 கிலோமீட்டர் சென்றால் அவர்களுக்கு கொடுத்த என்ன பயம். பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு பெனடோல் கொடுக்காத நாம் 5 கிலோமீட்டர் சென்றால் அந்நியவனுக்கு கொடுத்த என்ன பயம். அல்லாஹ் முதலாவது முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமையை தான் எதிர்பார்க்கிறான். முஸ்லிம் சமூகம் ஒற்றுமைப்பட்டால் மற்றவர்கள் நம்மை நோக்கி சாதாரணமாக வருவார்கள். மாஷா அல்லாஹ் இஸ்லாம் இதா மார்க்கம் வருவார்கள். நாம் பிரிந்தால் அவர்கள் நம்மை வெறுப்பார்கள். நமக்குள்ளே உள்ள பிரச்சனையும் சண்டையும் பெற அது மோதலும் அவர்களை தூரமாக்கும். நபியருடைய ஒற்றுமை நபிக்கு கிட்டே வர வைத்தது, நபியருடைய கிட்டே மக்களை நெருக்க வைத்தது. இது இன்று தேவை, ஒற்றுமை தேவைப்படுகின்ற காலத்தில் இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் கண்ணியமான ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள், சகோதரர்கள் அது வெத்த பந்தமா இருக்கலாம், சொந்த உறவினர்களா இருக்கலாம், எந்த நாட்டில் யார் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு சகோதரன், முஸ்லிமுக்கு சகோதரன், சகோதரத்துவம். இரண்டாவது கனிமனே, நபியோருடைய ஒரு உதாரணத்தை நான் முன்வைத்தேன். ஹதீஸ், இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் ஒரு கட்டிடம், எல்லோரும் பாருங்கள் மஸ்ஜித் எத்தனை தூண்கள் இருக்கின்றன, ஸ்லப் இருக்கிறது, சுவர் இருக்கிறது, ஜன்னல் இருக்கிறது, படி இருக்கிறது, பேனும் தொங்குகிறது, பல்பும் தொங்குகிறது. இந்த தூண் மாத்திரம் இருந்தால் இதற்கு பேர் கட்டிடமா? ஸ்லப் மாத்திரம் இருக்க முடியுமா தூண் இல்லாமல்? எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் கீழே அஸ்திவாரம் இருக்கிற அஸ்திவாரம், இது இல்லாமல் இந்த கட்டிடத்தில் சுவர்கள் எழுப்பலாமா? சொன்னார்கள் ஒரு கட்டிடம் போன்றவன் ஒரு மூமின் பிற மூமினுக்கு, ஒரு கட்டிடம் போன்றவன், இந்த கட்டிடம் ஒன்றுக்கொன்று பக்கபலமாக இருக்கிறது. தூண் சுவரோடு ஸ்லப்போடு சண்டை பிடித்து விட்டு நான் ஒதுங்கி செல்கிறேன் என்று தூண் ஒதுங்கினால் என்ன நடக்கும், ஸ்லப் ஒதுங்கினால் என்ன நடக்கும்? எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அந்த அஸ்திவாரம் நான் உங்களோடு கோவித்துக் கொண்டு போக போகிறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், அதோ இங்கினால் கட்டிடம் சரிந்து கீழே விடும். இது போன்றுதான் இஸ்லாத்தில் ஒருவர் தனிப்பட்டால் மற்றவர்களை ஒதுக்கினால் அல்லது ஒதுங்கினால், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை ஒதுக்கினால் இஸ்லாமிய சமூகம் கட்டிடம் சின்ன பின்னமாகுவது போன்று சீரழியும் என்பதை நபிகள் வழங்கி தொட்டு காட்டுகிறார்கள். இந்த மனுஷனார்கள் ஒரு உடம்பை போன்றது, தலைவலி எங்கே, தலைக்கு, தலைவலி தலைக்கு, கண்ணீர் வடித்து அழுவது தலையா அல்லது கண்ணா? வருத்தம் தாங்க முடியாமல் சின்ன பிள்ளைக்கு தலைவலி என்றால் உம்மா என்று கூப்பிடுவது நாக்கு, தலைக்கு நாக்கு உதவி செய்கிறது. சரி, கொஞ்சம் விளக்கம் உள்ளவர், வயது வந்தவர், பாம் இருக்கிறது எங்கே, கபடியில் இருக்கிறது, பாக்ஸில் இருக்கிறது, இவர் இருக்கிறார் இங்கே, 10 அடி நடக்க வேண்டும் பாம் எடுப்பதற்கு, கால் சொல்லாது, தலையே உனக்குத்தானே வழி, தேவை என்றால் நீ போய் பாவை பூசிக்கொள் சொல்லுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் இந்த கை என்ன செய்ய வேண்டும், கத்தி எடுத்து தலையை வெட்டி போட வேண்டும் பாம் தப்பாவுக்குள்ளே பூசிக்கொண்டு வா. நாங்க அப்படித்தான் செய்கிறோம், உனக்கு கஷ்டமா நீ பார்த்துக்கொள். சொந்த நானா, சொந்த தாத்தா, சொந்த தம்பி, சொந்த மாமா, சொந்த மருமகன், இவர்களுக்குரிய கஷ்டம் கூட 100 ரூபாய் உதவிக்கு இல்லை. ஆனா எவனோ கேட்டான், ஒரு கூட்டாளி கேட்டான், நண்பன் கேட்டான், தூக்கி கொடுப்போம். நமது நிலைமை அந்த கால என்ன செய்யும், தலைவலி வருத்தமாகின்ற பொழுது, வருத்தங்கள் வருகின்ற பொழுது ஏதாவது துவாக்கள் பாடமா? நாக்கு ஓதும், முதலாவது அல்லாவிடம் துவா கேட்கும், கை துவாவுக்காக கையை உயர்த்த விட்டு கொடுக்கும். இந்த தலைக்காக கை தன்னை எந்த பக்கமும் வளைக்க விட்டு கொடுக்கிறது, பிளெக்சிபிள். கை சொல்லும், நீ என்ன வேண்டிய மாதிரி பாவிச்சுக்கொள், தலையே உனக்கு நான் என்னால் முடிந்த ஹெல்ப்பை தருவேன். கை கையை உயர்த்தும், அல்லாவுடன் துவா கேட்கும். இரண்டாவது கால் சொல்லும், பாம் டப்பா இருக்கிறது 10 அடி கண்டால் நடந்து போ, நான் என்னை தருகிறேன். கால் சொல்லும், என்னை பாவித்து நீ போ, காலால் நடப்பார், கையால் எடுப்பார். கண் சொல்லும், டப்பா இந்த பக்கத்தில் தான் இருக்கிறது, கண் தன்னுடைய பார்வையை கொடுக்கும், எடுப்பார். இப்பொழுது கை மீண்டும் சொல்லும், எடுத்த கை எடுத்து விட்டால் மூடியை திற, அதற்கும் விரல் உதவி செய்யும், 3 விரல் அல்லது 2 விரல் உதவி செய்யும். அந்த டப்பாவை திறந்த பின்னர் அதை அள்ளி பூசுவதற்கு 1 விரல் அல்லது 2 விரல் உதவி செய்யும். இந்த விரல் சொல்லாது, தலையே எனக்கு பாமுடைய வருத்தம் காந்தல் இல்லாமல் நீ பூசிக்கொள் சொல்லுமா? ஏதாவது புடவை பிடித்து தொட்டும் பூசிக்கொள், எனக்கு காந்த கூடாது. நாம் அப்படித்தான் சொல்கிறோம், எனக்கு என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு, என்னுடைய எனக்கு எந்த பாதகம் இல்லாமல் உங்களுடைய வேலை செய்து கொள்ளுங்கள் நான் சொல்கிறோம். ஆனால் விரல் சொல்லும், எனக்கு காந்தினாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைவலிக்கு என்னுடைய விரலை என்னை பாவித்து பாம்பூசு சொல்லும். இன்னும் கொஞ்சம் பாம்பூசியும் வருத்தமா? உடனே சொல்லும், மூளை சொல்லும், வெளியே போ, ஒரு ஆட்டாவை பிடி, டாக்டரிடம் போ. அந்த ஆட்டாக்காரனிடம் இங்கு போக வேண்டும் என்று பேசுவதற்கு நாக்கு சொல்லும், இந்த டிஸ்பென்சரியிடம் போக வேண்டும். அதற்கு கண்ணியமானவர்களே நாக்கு உதவி செய்கிறது, போவார். உட்காருவதற்கு அவருடைய இருக்கும் அந்த இருப்பு உதவி செய்யும், காலை கையை மடித்து. இப்படித்தான் ஒரு உடம்பு செயல்படுகிறது. நான் சொல்கிறோம், கையா உனக்கு பிரச்சனையா, நான் உன்னை வெட்டி விடுகிறேன், நீ வேண்டிய இதை. அதுக்கு பின்னர் என்ன பேர், ஊனம். கால் சொல்லுகிறது, காலுக்கு ஒரு பிரச்சனையா, கால் கை சொல்லு நான் வரமாட்டேன் என்றால் காலை தவட்டி வீச வேண்டும். அப்படித்தான் வெட்டி வீசுகிறோம், சகோதரரை வெட்டி வீசி விட்டோம், தாத்தாவை வெட்டி வீசி விட்டோம், தம்பியை வெட்டி வீசி விட்டோம், மருமகனை வெட்டி வீசி விட்டோம். இனி இருப்பது நான் உண்டம், நான் மாத்திரம்தான். எங்கே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு உடம்பு. ஒரு சகோதரர் போகிறாரா, அவருடைய தலை, என்னுடைய கை, என்னுடைய கால், அவர் என்னுடைய உடம்பில் ஒரு பகுதி போகிறது. யாருடைய ஒரு மைய, யூதருடைய மையம். யார் யூதன்? அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கின்ற பரம விரோதி. உறுதியிட்டு உறுதியாக நிச்சயமாக உங்களுடைய பரம விரோதிகள் யூதர்கள். அந்த யூதனுடைய ஒரு மையம் போகிறது. நபி அவர்கள் எழுந்து நின்று கௌரவப்படுத்துகிறார்கள், கேட்டார்கள், இன்ன ஜனாசி யூதி, யூதனுடைய ஒரு ஜனாசா. அலைசத் நப்சன், அவன் ஒரு ஆன்மா அல்லவா, ஒரு உயிருள்ள ஜீவராசி உயிரை விட்டு விட்டு போகிறது. இந்த ஒற்றுமை வேண்டும் கண்ணியமானவர்களே. எல்லா துறையிலும் மக்களை பங்கெடுப்போம். பாதையில் தண்ணி நிற்கிறதா, அந்த வீட்டுக்காரன் பார்த்துக் கொள்ளட்டும். குழியா, அந்த வீட்டுக்காரன் பார்த்துக் கொள்ளட்டும். அங்கே ஏதாவது பக்கத்தில் ஒரு சிரமமான வேலையை கான் அடைத்து விட்டதா, கான் அடைத்து எந்த இடத்தில் தண்ணீர் கொட்டுகிறதோ அந்த வீட்டுக்காரன் பார்த்துக் கொள்ளட்டும். நீங்களும் போட்ட ஊட்டை அதான் அடைத்திருக்கிறது, அது விளங்குவதில்லை. எந்த இடத்தில் போக்கு வெடித்து தண்ணீர் கொட்டுகிறதோ அவன் பார்த்துக் கொள்ளும். நம்முடைய விலை கையின் காலை விரலை வெட்டிப்படுத்தி விடுகிறோம். சீரழி, என்னை விட்டு விடு. முதலாவது நாம் மனிதனே இல்லை, மனிதனுக்கு மனித உடம்பை உதாரணமாக சொன்னார்கள், எங்கு போக தேவையில்லை, உன்னை பார், நீதான் ஒரு சமூகம். எனவே கண்ணியமானவர்களே, ஒற்றுமை உண்டாக்குவோம். எவனும் நமக்கு மத்தியில் வாழாட்ட முடியாது. கொழும்பு எங்களோடு மோத முடியாது என்று சிலர் வார்த்தையை பாவிக்கிறார்கள். ஷைத்தான் இருக்கிறானே, எங்கும் பிரச்சனை ஏற்படுத்துவார். பக்கத்து ஊரில் ஏற்படுத்திய பிரச்சனை இங்கும் வரலாம். கவனமாகவும் இருக்க வேண்டும், கேப்பில்லாமல் இருக்க வேண்டும். அது என்ன ஒற்றுமை, என்ன தன்னுடைய இனத்துக்கு மாத்திரம் வித்தியாசப்படுத்துகின்றதல்ல, முழு மனிதர்கள் முறைய பார்வை இஸ்லாமியர்களோட விசேஷமான ஒற்றுமை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமை உருவாகினால் தொழுகையும் ஒற்றுமைதான், நோன்பும் ஒற்றுமைதான். எல்லோரும் சகர் செய்ய வேண்டும், மன நேரத்தில் தான் நோன்பு திறக்க வேண்டும், மகரி பதாரிக்குத்தான். யாராவது பணக்காரர்கள் 5 மணிக்கு நோன்பு திறக்க போகிறது திறந்தால், அவர் 1 மணித்தியால முந்தி திறந்தாலும், 1 நிமிடம் முந்தி திறந்தாலும் அவருடைய நோன்பு கூடாது. ஒற்றுமை, அங்கும் ஒற்றுமை, தொழுகையும் ஒற்றுமை, தக்காத்தும் ஒற்றுமை, குர்பான் அதுவும் ஒற்றுமை, எல்லாமே ஒற்றுமையை காட்டுகின்றது. ஒற்றுமை தான் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் அல்லாஹ்வுடைய உதவி இறக்கும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருப்பதை விட மிக உறுதியான ஒற்றுமை நமக்கு தருவானாக. எங்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக. யாரு உண்மையான இஸ்லாமிய ஒற்றுமையை தருவாயாக, நமக்கு மத்திய அந்நியத்தை தருவாயாக, பண்பை பாசத்தை அகலாக்கை தருவாயாக, மற்றவரை மதித்து நடக்கின்ற பண்பை தருவாயாக, மற்றவருடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற மக்களை நம்மை மாற்றுவாயாக, மற்றவர்களுக்கு இயன்ற உதவி செய்யக்கூடிய மக்களை நம்மை மாற்றுவாயாக. யாரா ஹஜ்ஜாஜியருடைய ஹஜ்ஜைகளை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய அரைத்தாமல்களை கபூல் செய்வாயாக, அவருடைய துவாக்களை எங்களுக்கு பங்கு தருவாயாக, அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இஸ்திக்பார் செய்தார்கள் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரு அவருடைய ஹஜ்ஜின் மூலம் எங்களுடைய நாட்டிலிருந்து போனவர்கள் மூலம் உண்மையான ஒரு அகலாக்கை ஈமானிய தூதை நமது நாட்டுக்கு அனுப்பி வைப்பாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவாயாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.